ஆகையால் இது அகத்தியம்னு சொன்ன பிறகு சர்வக்யம்னு நான் சொன்னா இல்ல ஆகையில என்னன்னா சர்வக்யம் பரிச்சட்சதே பிரம்மவித சர்வக்யம்னு சொல்ற அப்படின்னு எந்த ஒரு பிரம்மஸ்வரூபம் சாந்தம்னு சொன்னால அதற்கு சமாதானம் இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கு. இப்ப அதுக்கு
பாப்போம்.
அஜம் அஜேன அஜம் பரவியற்றதான ஒரு ஸ்வரூபம் எது பிரம்மம். அது ஞேயேன அஜேன அதுவே ஞேயமாகவே இருக்கு. அது ஆத்மாவில் ஆத்மா அறியப்பட்டதாக இருக்கு. எதனால் அறியப்பட்ட அறியப்பட்டா அது நிச்சய ஆயிடுமே. அறியப்பட்டா லோகத்தில் கட்டப்படாதீர்கள் மாதிரி ஆயிடுமே. இல்ல ஞேயேன அபிந்தம் தாங்கள் கட்டம் பட்டம் எது நினைக்கிறீர்களோ எல்லாமே ஆத்மாவாக ஆகிவிட்டது. ஆகையால் எங்கும் ஆத்மா தான் இருக்கு. ஆத்மாவை ஆத்மாவால் பார்க்கிறான் இல்ல. ஆத்மாவானது எங்கும் இருக்கு என்கிற அர்த்தம். ஞேயமான பதார்த்தங்களும் அகமாகத்தான் இருக்கு. அஜேன ஞேயேன அஜம் சர்வஜம் பரிஜட்டது எந்த பதார்த்தங்கள்லாம் பார்க்கப்படுகின்றனவோ அது பிரம்மமாக அஜமாக இருக்கு. அதனால்தான் அதுக்கு சர்வஜம்னு சொல்றோம். யதோக்தம் பரமார்த்த சுகம் கீழே சொன்னதான பரமார்த்தமான ஒரு சுகம் ஆத்மசத்திய அனுபோத லட்சணம். அந்த பரமார்த்த சுகம் என்னது? ஆத்மசத்திய அனுபோதம். ஆத்மாயே சத்தியம் எனக்கூடியதான சாஸ்திராச்சாரிய உபதேச ஜனித ஞானம் அபரோஷ ஞானம் அதான் ஸ்வஸ்தம். ஸ்வஸ்தம்னா என்ன? ஸ்வாத்மனி ஸ்திதம் ஸ்வஸ்தம். இது வரைக்கும் சரீரத்தை ஆத்மா என்றும் மனசை ஆத்மா என்றும் அஸ்வஸ்தமா இருந்தோம். தான் இல்லாத இடத்தில் தானாக நினைத்தோம். இப்பொழுது தன்னை தான் என்று நினைக்கிறோம். ஆகையால் சுவாத்மனி ஸ்திதம் என்னுடைய உண்மையான ஆத்மாவை அறிந்து கொண்டு இதுதான் ஆத்மா என்று கண்டுபிடித்தேன். அதனால என்ன சாந்தம் சர்வ அனர்த்த உபசம ரூபம் எல்லா அனர்த்தங்களும் போயாச்சு. அனர்த்தங்கள் எதனால ஏற்பட்டது? என்னை தவிர இன்னொரு பதார்த்தத்தை நான் என்று கருதினத்தினால ஏற்பட்டது வாழ்க்கையில். இப்ப ஒரு அனர்த்தமும் இல்லை. அதனால சநிர்வாணம் நிர்வத்திகி நிர்வாணம் நிர்வத்தின நிர்வாணம்னு அர்த்தம் கைவல்யம். அந்த ஒரு கேள்வித்தான் மேல நூறு ஸ்லோகங்கள்லாம் சமாதானம் சொல்லப்படும். அலாத காந்தி பிரகரணம் வரும் நிர்வாணம்னு ஆரம்பிச்சுள்ள நிர்வாணம்ங்கிற சப்தத்துக்கு வானம்னா பானம் பெங்கால்ல வபயோர பேத வா பாங்க வங்க தேசத்துக்கு பங்க தேசம் பா. அதனால வபயோர பேத நிர்வாணம்னு சொன்னா நிர்வாணம்னு அர்த்தம் பண்றாள். பானம்னு சரீரம்னு அர்த்தம். சரீரம் இல்லாதான் நில அப்படின்னு சரீரமே இல்லாதான் நிலைக்கு முக்தின்னு சொல்றாள். அப்படிப்பட்டதான் அந்த பௌத்தால் சொல்லக்கூடியதான முக்தியைத்தான் தாக்கள் சொல்ல போறீளா அப்படின்னு சந்தேகப்பட்டு நைதத் புத்தேன பாஷிதம் அப்படின்னு மேல போய் சொல்ல போற. ஆகையால் இங்க கேட்ட கேள்வி கேன்சர் இனிமேல வரக்கூடியதான் நிர்வாணம். அப்படிப்பட்டதான நிர்வாணம் நிர்வத்தி கைவல்யம்னு அர்த்தம் பண்ணியிருக்க. இங்கே மோட்டம் சக நிர்வாணேன வர்த்ததே அத்துடன் கூடியிருக்கு. தச்ச அகத்தியம் அந்த ஆத்மஸ்வரூபத்தை சொல்வது வாக்கினால முடியாது. ஏன் நசக்கியதே கதையதும் அத்தியந்த அசாதாரண விஷயத்துவாது. ஏன் சொல்ல முடியாது? அசாதாரணம் சாதாரணமாக இருக்குமேனால் ஜாதி கிரியா நாம ரூபம் இப்ப எல்லாம் இருந்தால் சொல்லலாம். ஜாதின்னு சொன்னா பத்து பொருள்கள்ல ஒரு பொருள் காமனா இருந்ததுன்னா அதுக்கு லோக. அது போல மனுஷ்யத்துவம் இது என்னன்னா இது பசுன்னு. அதை பார்த்தா பசுன்னு எப்படி தெரிகிறது? எல்லா பசுவும் அது மாதிரி தான் இருக்கும். நாலு காலம் ஒரு வாலும் முன்னால ரெண்டு கொம்பும் இருந்ததுன்னா அது பசுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆகையால் பசுக்கள் எல்லாவற்றிலையும் இருக்கக்கூடியதான ஒரு இனம் பசு அப்படின்னு. குடங்கள் எல்லாமே வயிறு பெருந்து கழுத்து குறுகி ஜலத்தை விற்கிறா போல இருக்கும். ஆகையால் அதுல கடத்துவம்னு ஒரு ஜாதி இருக்கு, ஒரு ஜீன சூழ்நிலை இருக்கும். அதே விதமாக கிரியேன்னு ஒண்ணு இருக்கு. யார் நடந்தாலும் ஒரு மாதிரி தான் இருக்கும். நடந்தது ஏனால் முன்னால தேசத்தோட நம்ம சரீரத்துக்கு சம்யோகம் போகும், உத்தர தேசத்தோட சம்யோகம் வரும். பூர்வ தேச சம்யோக நாதபூர்வக உத்தர தேச சம்யோக ஆகமனம். அதே போல சாப்பிடுறதுன்னு என்ன சொன்ன எல்லாரும் சாப்பிடறத என்ன பண்ற? வாயில வச்சுட்டு விழுகிற. விழுங்கின வாக்கில் இருக்கக்கூடியதான அன்னமானது வயத்துக்குள்ள போறது. அது எப்படி போறதுங்கிறது விஷயம். ஆனா என்ன வாக்கில் இருக்கக்கூடியதான அன்னம் உள்ளார போறது. கள அதத்தான சம்யோக அனுகூல வியாபார தொண்டைக்கு கீழே இருக்கிற இடத்துல நம்ம அன்னம் உள்ள செலுத்துறது அதுக்கு சாப்பாடுன்னு பேர் சாப்பிடுறது. இப்படி கிரியேங்கிறதுல ஒரு காமன் இது இருக்கு. ஜாதியில காமனா இருக்கு, கிரியையில காமனா இருக்கு, சம்பந்தத்துல ஒரு காமனா இருக்கு. என்ன சம்பந்தம்? இன்னார் ஆத்துக்காரர், இன்னார் ஆத்துக்காரி, அவ ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்துல ஒன்னா இருக்கா, அவர்த்த பேசிக்கிறான். மற்றவாளும் பேசிக்கலையோ? மற்றவாளும் பேசிக்கிறது உண்டு, அவ பேசிக்கிறது வேற. ஒரு விலட்சணமாக பார்த்தாலே தெரிகிறது. ஆயால் அதுக்கு ஜாதி குணம் கிரியா சம்பந்தம் இப்படிப்பட்டதான சாதாரண தர்மங்கள் இருந்தால் அந்த தர்மத்தை வச்சு இப்படி சொல்லலாம். இந்த பிரம்மத்துக்கு ஒரு விதமான சாதாரண தர்மம் இல்ல, ஆகையால் அது வாயால சொல்ல முடியாது. ஆகையால் அத்தியந்த அசாதாரண விஷயத்வாது, இந்த அசாதாரண விஷயத்துவம்னா அதுல மட்டும் இருக்க வேற எதுலையும் இல்லை. அதான் நையாயிக்கன் ஹேதுவோ சொல்லும் பொழுது அசாதாரணோ ஹேதுவோ அப்படிம்பான், பட்சமாத்திர ஒரு தீப்மா. அது மாதிரி சப்தோ நித்யா சப்தத்வாசனம், சப்தத்தும் சப்தத்துல தவிர வேற ஒண்ணும் இருக்காது. அப்படிப்பட்டதான பாஷையை ஆச்சாரியாலும் உபயோகப்படுத்திருக்கார். அத்தியந்த அசாதாரண விஷயத்வாது சுகமுத்தவம் நிரதிசயம் இருக்காது. அந்த சுகம் சொன்ன எப்படிப்பட்டதான சுகம் லோகத்தில் உங்களுக்கும் எனக்கும் தெரியுமா? நிரதிசயம், அதிசயம் இல்லை. அதிசயம்னா ஏற்றத்தாழ்வுகள் இல்லை, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஒண்ணும் கிடையாது. உங்க சுகத்தை விட என் சுகம் வச்சது, என் சுகத்தை விட அவரு சுகம் வச்சது, எந்த வித்தியாசம் இல்லாதான நிரதிசயம். அப்படி நிரவதி சுகதா ராமான படுறோம் இல்லையா, அதே விதமா நிரதிசயம் ஏற்றத்தாழ்வு இல்லாதான ஒரு சுகம். ஆயால் சுகம் உத்தமம் நிரதிசயம் ஹீ, அது எங்கே சார் தெரியும்? தத் யோகி பிரத்யட்சமேவா, அது யோகிகளுக்குத்தான் தெரியும். யோகின்னா யாரு புரிஞ்ச? இனிமேல் நம்ம யோகின்னா வேற ஏதோ அட்ட யோகின்னு சொல்லப்படாது. இங்க யோகம்னு சொன்னா ஆத்மசத்திய அனுபோதேனா இன்னேன யோகம் சொன்னார் பாருங்க. இது இந்த யோகத்துக்கு தனித்தனி லட்சணம் பார்க்கணுமே, ஏன்னா திருக்கிருத்தி விவேகம் பார்க்கணும். ஆர்ப்பாட்டம் எல்லாத்தையும் வரிசையா ஒவ்வொன்றுக்கும் லட்சணம் சொல்லிட்டே வர. அதே விதமாக இங்க யோகின்னு என்ன, கீழே நான் சொன்னேனே மனோநிக்கிரக உபாயம் அந்த யோகம். யோகி பிரத்யக்ஷமேவா நஜாதம் இது அஜம் யதா விஷய விஷயம் நஜாதம். இதுக்கு அஜம்னு சொன்னேன், அஜம் ஞானம். எப்படிப்பட்டதான ஞானம்? யதா விஷய விஷயம் ஞானம் ததான விஷய விஷயம், விஷயத்தை சேர்ந்ததான ஜானம். விஷயம்னா படம் பத்திரம் முதலிய பதார்த்தம், ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட் சம்பந்தமான ஒரு நாலெட்ஜ் இருக்கு. அந்த குடத்தை பார்த்தவரை இது குடம்னு ஞானம் வரும், டேபிளை பார்த்ததுமே இது டேபிள்னு ஞானம் வரும். இப்படி விஷய விஷய ஞானம் எப்படி இருக்கோ அப்படி இது பிறக்கல, அந்த ஞானம் எல்லாம் பிறந்து இருக்கு, இந்த ஞானம் பிறக்கல, இது பர்மனன்ட். அஜேன அனுத்பன்னேன ஞேயேன அவ்யதிரிக்தம், அனுத்பன்னேன ஞேயேன அவ்யதிரிக்தம். இது எப்படி விட வேறானது இல்லை. ஞேய பதார்த்தம் எங்கெங்க இருக்கோ அந்தந்த பதார்த்தத்திலையும் இங்க ஞானம் இருக்கு, ஞானம் இல்லாத இடமே இல்லை. அப்படி சத்து வேன சர்வஜ்ஞ ரூபேட, தன்னுடைய சர்வஜ்ஞ ரூபமாக சர்வ பதார்த்த தாதாத்மிய ரூபமாக. இங்க சர்வஜம்னா என்ன? கடம் படம் முதலிய எல்லா பதார்த்தங்களுக்கும் காரணமா இருக்கிறதுனால அதோட தாதாத்மியமாக இருக்கு. குடத்தை பார்க்கும் பொழுது குடத்தோட மண்ணை பார்க்கிறீங்களா இல்லையா? மண்ணை பார்க்காமல் குடத்தை பார்க்க முடியுமா? நூலை பார்க்காமல் வேஷ்டியை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அதே விதமா பிரம்மத்துக்கும் சகல பதார்த்தங்களுக்கும் தாதாத்மியம் இருக்கு. தாதாத்மியம் இருக்குன்னா அதிலிருந்து உண்டான பதார்த்தங்கள், தங்கத்திலிருந்து உண்டான ஆபரணங்கள் எப்படி தங்கம் தானோ அப்படி பிரம்மத்திலிருந்து உண்டான ஜேயங்கள் எல்லாம் அதுவே தான். ஆகையால் டிவி ஸ்கிரீனை பார்க்காமல் டிவியில ப்ரோக்ராம் உங்களால் பார்க்க முடியாது. ப்ரோக்ராம் பார்த்தாலும் என்ன பார்க்கிறாள்? ஸ்கிரீனை தான் பார்க்கிறேன், ஆனால் ஸ்கிரீனை பார்க்கறதுன்னு சொல்லலை. அதே விதமாக பதார்த்தத்தை பிரபஞ்சத்தை பார்த்தாலும் பிரபஞ்ச தாதாத்மியமாக இருக்கக்கூடியதான அந்த பிரம்மத்தையும் நீங்க பார்த்து கொண்டே இருக்கள். அதான் யோகியனுடைய அனுபவம். நமக்கு பிரம்மம் தெரியல, பதார்த்தம் மட்டும் தெரியுது. லோகத்தில் நாம் உலகத்தை பார்க்கும் பொழுது உலகத்தில் இருக்கிற பதார்த்தங்களை பார்க்கலவேதோ அதோடு இருக்கக்கூடியதான சத்ஸ்வரூபத்தை பார்க்கல. கடசன் படசன் குட்யசன் குசூலசன் அப்படின்னு ஒவ்வொரு பதார்த்தம் இருக்கு இருக்கு என்று தான் தோடுகிறது. நாங்கள் இருக்கு என்கிறதை விட்டுவிட்டு பொருளை மட்டும் பார்க்கிறோம். யோகியா இருக்கிறவன் பொருளை பார்க்கும் பொழுது அதோட இருத்தலை மட்டும் தனியா பார்க்கிறான். அதனால தந்தினு தாரு விகாரே திருட்டே தாரு திரோபவதி, கல்லால செஞ்சதான யானையை பார்க்கும் பொழுது அது கல்லு என்கிறது மறந்து போயிடுறது, கல்லை பார்க்கும் பொழுது யானைங்கிறது மறந்து போயிடும். இருக்கக்கூடியதான விடையும் ஒண்ணுதான், இதுதான் எதை பார்க்கிறாளோ எதுல போக்கஸ் இருக்கோ அது மட்டும் நன்றாக தெரியுது, இன்னொரு பதார்த்தம் நன்றாக தெரியல. அதே போல யோகியா இருக்கிறவன் எல்லா பதார்த்தத்திலையும் அஜம் அஜேன, அஜமான பறவை இல்லாதான நித்தியமா இருக்கக்கூடியதான அந்த அறிவு இருக்கு. அந்த அறிவை விடை விஷயகமான அறிவு இல்லாமல் பிரம்ம விஷயகமான பிரம்ம சம்பந்தமான பிரம்மரூபமான எந்த அறிவு இருக்கு அந்த அறிவு தான் எல்லா இடத்திலையும் இருக்கக்கூடியதான அறிவு அப்படின்னு அறிந்து கொண்டு பிரம்மைவ சுகம் பரிதட்சதே. இப்படிப்பட்டதான சர்வஜ்ஞ ரூபேட சர்வஜ்ஞம் பிரம்மைவ, அந்த பிரம்மந்தான் சுகம். அதை தவிர வேற ஒண்ணு சுகம் என்கிறது வரக்கூடியதான சுகம் இல்லை. எந்த பொருளை பார்த்தாலும் பார்க்காத போதிலையும் இங்கு இருக்கக்கூடியதான் அந்த பிரம்மந்தான் சுகஸ்வரூபம் என்று சர்வஜ்ஞம் பிரம்மவிதகா பரிதட்சதே பிரம்மஜானிகள் சொல்றார் அப்படின்னு சொல்லி. இப்ப இதுவரைக்கும் நான் என்னத்தை சொன்னனோ அந்த ஸ்வரூபத்தை ரெண்டா இருக்கக்கூடியதான ஸ்வரூபத்தை பிரித்து நமக்கு காமிக்கிறார். நகச்சித்தாயதே ஜீவா சம்பவோஸ்ய ந வித்யதே ஏதத் ததுத்தமம் சத்யம் எத்ர கிஞ்சின்ன ஜாயதே அப்படின்னு. ஒன்னு உபாசனா மார்க்கம், ஒன்னு பாரமார்த்திகமான ஒரு ஸ்வரூபம். உபாசனா மார்க்கம் அல்ல சொன்னார் சீன மத்தியம பேதத்தா மந்த மத்தியம பேதத்தா, எல்லோரும் ஒரே மாதிரி இல்லை. சில பேருக்கு ஜன்மாந்திரத்துல உபாசனம் பண்ணி அவளுக்கு ஆத்ம தத்துவத்தை புரியறதுக்கோ ரசிக்கிறதுக்கோ ஒரு நிலையானது வந்திருக்கு. யாருக்கு அந்த நிலை வரலையோ அவ மறுபடியும் உபாசனம் பண்ணணும். உபாசனம் பண்றது வேற ஏதோ உபாசனம் இல்லாமல் இந்த தத்துவத்தையே உபாசனம் பண்ணட்டும் அப்படின்னு ரெண்டு சொல்லி விசார மார்க்கத்துல பிரபஞ்சாபாவம் பிரம்மத்துல பார்த்து ஜீவனை அங்க சேர்க்கிறது எனக்கூடியதான அஸ்பர்ஷ யோகோ நவை நாம அப்படின்னு அஸ்பர்ஷ யோகம்னு ஒரு யோகம் சொன்னார். எங்கேன்றதுல வர்ணாசிரமாதி கர்ம ஸ்பர்சம் எங்கே இல்லையோ அப்படிப்பட்டதான யோகத்துக்கு அஸ்பர்ஷ யோகம்னு ஒண்ணு சொன்னார். அதே மாதிரி பிரம்மத்துல நிர்விசேஷமான பிரம்மத்துல ஏகாக்கிரமாக மனசை நிறுத்தி பிரம்மாத்மனாக இருக்கக்கூடியது எனக்கூடியதான ஒரு அம்சம் சொல்லியிருக்கார். ஆகையால் அஸ்பர்ஷ யோகம்னு ஒரு அம்சம் இந்த அத்தியாயத்துல சொல்லியிருக்கார். ரெண்டாவது மார்க்கம் ஒண்ணு சொல்லியிருக்கார், மனசை அடக்கி பிரம்மத்தை ஆத்ம சத்தியானுபோதம் கொடுத்து சொல்லணும். இப்படி ரெண்டு யோகத்துல பிரம்ம நிர்விசேஷமான பிரம்மத்துல ஏகாக்கிரமாக மனசை நிறுத்தி பிரம்மாத்மாவாக இருக்கணும் என்று சொன்னாரே, அது நகஸ்ஜாயதே ஜீவா சம்பவோஸ்ய ந வித்யதே அப்படி சொல்லியது. ஏதத் ததுத்தமம் சத்யம் எத்ர கிஞ்சின் ஜாயதே ஏதத் ததுத்தமம் சத்யம். இதுதான் நிஜமான சத்தியம். சத்தியத்திலேயே நிஜமான சத்தியம் உண்டா? உத்தமம் சத்தியம் என்ன சுவாமினர், எத்ர கிஞ்சின் ஜாயதே என்ன நிலை ஒண்ணுமே புறக்கலையோ? ஏன் அஸ்பர்ஷ யோகம் இது. மகாகாசம் தான் கடாகாசமா இருக்கு, கடாகாசம் மகாகாசம் பிறந்ததா என்ன இல்லையோண்ணா? அப்படி பிரம்மமே ஜீவனா இருக்கார். அது ஒரு பட்சம் சொன்னேன். ஜீவம் கல்பகதே பூர்வம் ததோ பாவான் புருதக் விதான் அப்படின்னு ரெண்டாவது பட்சம் சொன்னேன். இந்த ரெண்டாவது பட்சமானது இந்த வழியில மனசை அடக்கி ஆச்சாரியனிடத்துல சிரவண மன்னாதிகள் பண்ணி மனசை அடக்கி அதுக்கு மேல அந்த ஸ்வரூபத்தை அறியறது. இது என்ன ஜென்மாந்திரத்துல உபாசனம் பண்ணாத வாழ்ந்தே ஒரு வழி. ஜென்மாந்திரத்திலேயே யார் உபாசனம் பண்ணியிருக்காளோ அவளுக்கு சித்த சித்தி ஏற்பட்டு அவளுக்கு அந்த ஸ்வரூபமானது விசார மார்க்கத்துல அஸ்பர்ஷ யோகம் தானா தெரியும். இந்த உபாசனமே ஜென்மாந்திரம் தான் பண்ணுவாங்க, இந்த ஜென்மாவிலேயே உபாசனம் பண்ணியிருந்தாலே யாரால் உபாசனா பரிபாக விஷயத்தினால் விசேஷத்தினால ஆனந்தமா அந்த ஆத்மதத்துவம் தானா தெரியும். அந்த ஆத்மதத்துவம் தானா தெரியக்கூடியதான நிலைக்கு அஸ்பர்ஷ யோகம்னு பேரு. எந்த ஆத்மாவினிடத்துல அத்வைத ஆத்ம ஞானத்துல ஒரு விதமான சம்பந்தமும் இல்லையோ அப்படிப்பட்டதான ஆஸ்பர்ஷ யோகம் அப்படின்னு அந்த ரெண்டையும் இந்த இதுல சொல்லி என்ன சூத்திரமணி முடிக்கிற காலத்துல இந்த அத்தியாயத்துல என்னென்ன பண்ணி முடிச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு தரம் சொல்லணும். அதை சொல்லிட்டேன். விசாரயன்னாமரணம் நைவாத்மானம் லபேத சேத், மரண பர்யந்தம் விசாரம் பண்ணிக்குணா ஆத்மாவை அறியவில்லையே என்றால் ஜன்மாந்தரே லபே தெய்வா, ஜன்மாந்தரத்துல கிடைக்கும் பிரதிபந்தே சதி அப்படின்னு வித்யாரண்யால் இது கருத்து சொல்லிருக்கேன். ஆகையா முதல் முதல்ல நீங்க ஆச்சாரியனிடத்துல எண்ணிக்கை போனாலும் எண்ணிக்கை முதல்ல ஜீவபெருமா ஐக்கியம் சொன்னாலும் அன்னைக்கே ஞானம் வந்தது. ஞானம் வந்த போதும் உமக்கு பிரதிபட்ச பாவனை நிறைய இருக்க. என்ன பிரதிபட்ச பாவனை? சரீரமே தான் ஆத்மாவா இருக்கணும், மனசே தான் ஆத்மாவா இருக்கணும். நான் பாக்குறேன்னு சொல்றேன் கண்ணு தான் ஆத்மா, நான் நினைக்கிறேன்னு சொல்றேன் மனசு தான் ஆத்மா அப்படின்னு விபரீத ஞானம் இருக்கு. விபரீத ஞானம்னா கன்ஃபர்மேஷன் கான்பிடன்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். இதுல சொன்னா இது தயிரி அப்படின்னு ஒத்துக்கிறேன், ஆனா என்ன அதுல நம்பிக்கை ஜாஸ்தியா இருக்கு. ஆயால் அந்த நம்பிக்கை தாரா குறையிற பர்யந்தம் இதை விசாரம் பண்ணிட்டே இருக்கிறோம். அது எப்ப விசாரம் பண்ணி அது ஈக்குவல் ஆயிடுதோ அன்னைக்கு தானா தெரியுது, அன்னைக்கு தனியா வேண்டியதில்லை. ஆகையால் இந்த சிரவணமே எதை பண்ணிட்டே இருந்தாலும் அதை பண்ணி கொண்டே இருக்கணும். ஆகையால் 40 வருஷம் 50 வருஷம்னு வேதாந்த சிரவணத்துக்கு மட்டும் சொல்றல, ஒரு பெரியவர் கணக்கு போட்டு காமிக்கிற வேதாந்த சிரவணம் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் பண்ணினீர்? ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் பண்ணினேன் சார். மீதி 23 மணி நேரம் என்ன பண்ணிட்டுருக்கேள்? இந்த சரீரத்தை அனாத்மாவை ஆத்மான்னு நான் சொல்லிருக்கேன், சாப்பிடும் பொழுதோ நடக்கும் பொழுதோ. இப்போ வேதாந்த சிரவணம் பண்ற காலத்திலேயே ஏதோ 1% தான் இங்கே வருது, மீதியெல்லாம் அங்கே போற. இந்த ஞானமே இல்லாத ஜென்மாக்கள் எத்தனை இருந்தது? அப்ப எதுக்கு பலம் ஜாஸ்தின்னு? வாலிக்கு பலம் ஜாஸ்தியா, ராமனுக்கு பலம் ஜாஸ்தியா? வாலிக்கு ஒரு வரம் இருக்கு, எதிர்க்க யார் வந்து நிக்கிறாளோ அவளுடைய பலத்துல 50% இவருக்கு வந்துடும். அப்ப யார் சார் ஜெயிப்பறாரு? இவருக்கு கொஞ்சம் இருக்கு வாலிக்கு. எதிர்க்க யார் வந்தாலும் அவனுடைய பலத்துல 50% வந்தார். யாருக்கு மெஜாரிட்டி? யார் ஜெயிப்பா? அதே மாதிரி தான் நமக்கு என்னடா இருக்கு சார், ரொம்ப நேரமாக நமக்கு அநேக ஜென்மாக்கள்ல அனாத்ம ஜானம். இந்த அனாத்ம ஜானம் போகணுமே ஆனால் இதுக்கு எவ்வளவு பவர் இருக்கோ அவ்வளவு ஜானத்தை கொடுக்கும். இம்பாசிபிள் தான் சார். ஏன்னா 24 மணி நேரமும் என்னால வேதாந்த விசாரம் பண்ண முடியாது. அது 24 மணி நேரம் எத்தனையோ ஜென்மாக்கள் பண்ணியாச்சு. ஆயால் அது இம்பாசிபிள் நடக்காது. அது இம்பாசிபிள்னு சொன்னாலும் இது ஸ்ரத்தையோட பண்ணினியானால், அது வந்து ஸ்ரத்த இல்லாமல் தான் பண்ணினது. ஆயால் ஸ்ரத்தையோட பண்ணினது இதுக்கு ரொம்ப வேகம் ஜாஸ்தி. ஒரு நாளைக்கு இதாக அதான் ஆகியா நான் இத்தனை நாள் பண்ணினேனேன்னு கேட்கப்படாது. அது பண்ற வரைக்கும் இது ஒண்ணுதான் உபாயம். இதை விடாம பண்ணினேன்னா நிச்சயமாக தங்கள் லாபத்தை அடையலாம். நீங்க மட்டுமல்ல சுகபாம தேவர்கள் அடைஞ்சிருக்க, அதனால சந்தேகமே இல்லை. இது ஒண்ணுதான் மாத்திருபூதமாக இருக்கக்கூடியதான இந்த வேதமானது நமக்கு சொல்றது. இந்த நம்பிக்கையோட பண்ணா நிச்சயமாக இந்த பலம் வராத்தான் அப்படின்னு சமாதம். இப்ப இதுக்கு பாட்டு சர்வோபி அயம் மனோநிகிரகாதிகி. இந்த மனோநிகிரகம் அப்படின்னு எல்லாம் ஆரம்பிச்சு அபியாசம், மனோநிகிரகம், ஆத்மசத்தியானபோதம், இப்படிப்பட்டெல்லாம் ஏதோ சொன்னமே ரசாஸ்வாதர ஐக்கியம், இப்படி எல்லாம் சொன்னேனே இவையெல்லாம் மனோநிகிரகாதிகி. மருல்லோகாதிபது சுருட்டி மருல்லோக விஸ்வலிங்காதி என்னென்ன சொல்லியிருக்காரோ அவைகள் என்ன உபாய சோவதாராய நாஸ்தி பேத கதஞ்சர அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஸ்லோகமே மாண்டவக்கியத்துல இருக்காங்கிற அளவுக்கு டவுட் வந்துடும். ஏன்னா மேல மேல வரக்கூடியதான ஸ்லோகங்கள் ஒவ்வொன்றும் ரசமா இருக்கிறதுனால பழைய ஸ்லோகங்கள் தானா ரசமே மறந்து போயிடுது. பசுதான் என்னடா இந்த மிருல்லோகாதி விஸ்வலிங்க திருட்டாந்தங்கள்லாம் உபரிடத்துல சொன்னது எதுன்னா உபாய சோபதாராய ஆத்ம தத்துவானம் நம்ம மனசுல என்னமா வரும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காரு. அப்படியும் மிருல்லோகாதிபது சுருட்டி உபாசனாச்ச உப்தா, அதுலயும் இந்த உபாசனையும் சொல்லப்பட்டது. பரமார்த்த ஸ்வரூபம் பிரதிபத்தி உபாயத்வேனா, எதற்கு இந்த உபாயங்கள்லாம் சொல்லியிருக்கேன்? பரமாத்மாவுடைய ஸ்வரூபம் என்னமா அறியப்படும்? பிரதிபத்தின அறிவு. பரமார்த்த ஸ்வரூப பிரதிபத்தி உபாயத்வேனா, அந்த ஸ்வரூபத்தை அறிவதற்கு உபாயமாக சொல்லியிருக்கேன். நான் பரமார்த்த சத்யா இது, இதே பரமார்த்த சத்யம் அப்படின்னு சொன்ன ஒவ்வொரு இடத்திலையும் முதல்ல விழறது பததீதி பிரதி பிரதி பததீதி பிரதிபத். ஆகையால் அங்கே பிரதிபத்னா பிரதமேன்னு அர்த்தம். ரெண்டாவது இடத்துல ஒரு பிரதம, ரெண்டாவது பிரதம விழுந்து திதியாச்சு, மூணாவதுல முதல் பிரதிமை, ரெண்டாவது பிரதிமை, மூணாவது பிரதிமை ஆயிடுத்து, மூணு பிரதிபத்து சேர்ந்ததுனால திருத்தியா ஆச்சு. அதனால திருத்தியா பிரதிபத்து, சதுர்த்தி பிரதிபத்து. அங்கே திருத்தியா சதுர்த்தி என்கிறதெல்லாம் நவுன், பிரதிபத்துங்கிற விசேஷம். பிரதிபத்துல பிரதிபத்து அவ்வளவுதான், அதுக்கப்புறம் விசேஷம் இல்லை. ஆகையால் பிரதமேன்னு பேர் அங்கே. பிரதிபத் பாடசீலஸ்ய வித்யேவதனு தங்கதா அப்படின்னு பிரதம இன்னைக்கு படிக்கப்படாது. ஏன் படிக்கப்படாது? அன்னைக்கு சந்திரனானவன் ஆகாசத்துல உதிக்கவில்லை சார். முதல் பிற தெரியறதுன்னு இல்ல, நீங்க பிரதிபத்து பிற தெரியறது ரெண்டாவது பிற தான். முதல் பிற யாருக்கும் தெரியாது. முதல் நாளைக்கு பாக்கறேன்னு சொல்றது தப்பு. எந்த பிரதியை பாக்கறேன்னு சொன்னேன்னா அந்த அமாவாசை இன்னைக்கு மிஞ்சி போக இருக்கக்கூடியதான ஒரு பிற இருக்கே அது என்னைக்கே தெரியறதுன்னு சொல்றது பிரதிபத்து கிடையாது. ஆகையால் முதல் பிற என்னைக்கும் தெரியாது. மாதத்துல முதல் பிறைய பார்த்தான்னு சொன்னதுக்கு மல்லிநாதர் ஜோதிஷ் சாஸ்திரத்தை சொல்லி முதல் பறையன்னு சொன்னாலும் ரெண்டாம் பறையன்னு அர்த்தம் வியாக்கியானம் பண்ணிருக்கார். அந்த இடத்துல முதல் பறையங்கிறது யாருக்கும் அகப்படாது, அவ்வளவு விவகாரம். அதனால பிரதிபத் பாட சீலத்தையான முதல் பறை இன்னைக்கு சந்திரன் ஆகாசத்துல இல்லாததுனால சந்திரன் தான் சந்திரமா மனசோ ஜாதக அப்படின்னு மனசுக்கு சந்திரனுடைய ஒரு சம்பந்தம் இருக்கிறதுனால அன்னைக்கு படிக்கப்படாது சந்திரன் இல்லாதனால அப்படின்னு விவகாரம். அது பிரதிபத்து, இது பிரதிபத்தி. பிரதிபத்தினா அறிவு. பரமார்த்த சத்திய ஸ்வரூபம் பிரதிபத்தி உபாயத்வேன பரமாத்மா பரமார்த்த சத்திய, இது பரமார்த்த சத்தியம் இல்லை. பரமார்த்த சத்தியந்தோ பரமார்த்த சத்தியம் என்ன? நகச்சிஜாயதே ஜீவா, ஒரு ஜீவனும் பிறக்கவே இல்லை. கர்த்தா போக்தாத நோத்பத்தியதே. சார், மகாகாசத்திலிருந்து கட்டாகாசம் பிறந்ததுக்கு எங்களை பிராணம் வாங்கினேல, அதை புரியறதுக்குள்ள எவ்வளவு சிரமப்பட்டோம் நாங்க. ஒரு ஆரம்பிச்ச ஒரு 10-15 கிளாஸ் மகாகாசம் கட்டாகாசம் வேற சொல்லவே மாட்டேதா, உங்களுக்கு இதுதானா தெரியும் அப்படி இல்லை. எங்களை இம்சை படிச்சினேல என்ன, அதெல்லாம் உபாயம். நோத்பத்தியதே கேனதே பிரகாரேண. அடுத்த தடவை வாசிக்கிற காலத்துல அந்த ஸ்லோகங்கள்ல பிராக்கெட் பண்ணி வச்சிரு, கிழிக்க மாட்டேன், பிராக்கெட் பண்ணி வைக்க வரேன். நாட் டு ரீட் என்கிற உபாயம் எதுக்கா? அது யாரு உபாசனை பண்ணலையோ, ஏகாக்கிரத புத்தி வரலையோ அவளுக்கு. ஏன்னா இவ்வளவு சொன்னா தானே இப்ப தெரிஞ்சது, அதையும் சொல்ல என்ன புரிஞ்சிருக்குமா? அதற்காகத்தான் நோத்பத்தியதே கேனதி பிரகாரேண அதா ஸ்வபாவதா ஆயால் பை நேச்சர் அதஸ்யா அஸ்யா ஏகஸ்யா ஆத்மனா. பறவை இல்லாத இந்த ஒரு ஆத்மாவுக்கு சம்பவா காரணம் நவித்தியதே. சம்பவம்னா பிறவின்னு நம்ம சொல்லுவோம். சம்பவான்னு என்ன? சம்பவத்தை அஸ்மாத் இது சம்பவா காரணம். இந்த இடத்துல சம்பவான காரணம், இந்த பிரம்மத்துக்கு வேற ஒன்னும் காரணம் இல்லை. நாஸ்தி எஸ்மாத் நவித்தியதே அஸ்ய காரணம் சம்பவான காரணம் அர்த்தம். அதனால எக்காரணத்தினால் இவருக்கு காரணம் ஒண்ணும் இல்லையோ தஸ்மான் நகச்சிஜாயதே ஜீவா இத்தியேதது. அதில் என்ன தீர்மானம் பண்ணேள், ஜீவன் எங்கேயும் பிறக்கவே இல்லை. கட்டாகாசம் மகாகாசம் அது புரியறதுக்காக சொன்ன, மறுபடியும் சொல்லாதியும். கட்டாகாசமும் பிறக்கல மகாகாசமும் பிறக்கல, ரெண்டும் இருக்கு. ஆயல் தஸ்மான் நகச்சிஜாயதே ஜீவா இத்தியேதது பூர்வேஷ உபாயத்வேன உக்தானா. முன்னால உபாயத்வேன ஒரு ஜீவனும் பிறக்கல, பிரம்மந்தான் இருக்கு என்ற ஒரு பதார்த்தம் அறிவதற்காக உபாயத்வேன உக்தானாம் சத்யானாம் எத்தனையோ சொல்லியிருக்கேன். அவைகள் ஏதத்ததுத்தமம் சத்தியம் இதமே சிறந்ததான சத்தியம் எஸ்மின் சத்யஸ்வரூபே பிரம்மணி. இந்த சத்ரூபமான பிரம்மத்தில் சத்யஸ்வரூபமான பிரம்மத்தில் அணுமாத்திரமபி ஒரு சின்ன பொருள் கூட கிஞ்சென்ன ஜாயதே இனி பரமார்த்தா ஆயல் என்ன பரவி என கொடுக்கிறான பதார்த்தம் எதற்கும் இல்லை. இடப்படாதிகளுக்கும் பிறவி இல்லை, ஜீவனுக்கும் பிறவி இல்லை. ஆனா தோற்றம் என்ன தோற்றம் இதெல்லாம் அதுல இருக்கா போல தோணுகிறது. எதுவும் வசதியாக உண்மையாக பிறக்கவில்லை, அதான் உண்மை. இது நகச்சிஜீயதே ஜாயதே ஜீவா சம்பவோத்தியன வித்யதே ஏதத் ததுத்தமம் சத்தியம் எத்தனை கிஞ்சென்ன ஜாயதே அப்படின்னு விஜயமா. இது ஸ்ரீ கோவிந்த பகவத் பூஜ்ய பாதி சிஷ்யத்தை பரவம் சபரிவிராஜகாச்சாரிய சங்கர பகவதம் கௌடபாதீய பாஷ்ய ஆகமசாஸ்திர விவரணே அத்வைதாக்கியம் திருதீயம் பிரகரண பாஷ்யம் சமாப்தம் ஓம் தத்வத். அடுத்தது ஞானேன ஆகாச கல்பேன தர்மான் யோகனோபமானு ஞேயாபின்னேன சம்புத்த சம்பந்தே ஸ்விபதாம்பரம். இப்ப அலாத சாந்தி பிரகரணம் ஆரம்பிக்க போற. இந்த அலாத சாந்தி பிரகரணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நாம் இதுவரைக்கும் என்ன சொன்னோம் அப்படின்னு முதல்ல ஒரு தான் ரீகேபிசுலேட் பண்ணிக்கணும். ரெண்டாவது இதுக்கு தனியாக ஒரு மங்களம் எழுதுற, எதற்காக இந்த மங்களத்தை எழுதிட்டே இருக்கார். இதுவரைக்கும் நம்ம பாஷ்யத்தை பார்த்தோம், உபனிஷத்தை பார்த்தோம், கௌடபாதாருடைய ஒரு பாஷ்யத்தை பார்த்தோம், அதுக்கு வியாக்கியானம் பார்த்தோம், ஆத்மாவனுடைய ஸ்வரூபத்தை சொன்னோம். அதே சமயத்தில் தைத்த பிரபஞ்சங்கள்லாம் மித்யாபூத்தம்னு சொன்னோம். முதல் அத்தியாயத்தில் ஆத்மஸ்வரூபம் சொன்னோம். அகார உகார மகார துரிய ஜாகர ஸ்வப்ன சுஷுப்தி அதீத, அதுக்கு மேல இருக்கக்கூடியதான வைஸ்வானர ஹிரண்ய கர்ப ஈஸ்வர அவ்யக்த தத் விலட்சண இப்படிப்பட்டதான அனுசியூதமான பிரம்மஸ்வரூபத்தை இப்படி இருக்குன்னு எடுத்து சொன்னோம். அதுக்கு ஒரு விதமான உபாசனா மார்க்கத்தையும் சொன்னோம். அது சாந்தம் சிவம் அத்வைதம்ங்கிற இடத்துல துவைதம் இருக்கே அத்வைதம்னு எப்படி சொல்றேன் அப்படின்னு சந்தேகம். கண்ணுக்கு எதிர்க்க துவைத்தம் தெரியறது, நீர் அத்வைத்தம்னு சொல்றீங்களே காந்தம் சிவம்னு எப்படி வந்திருக்கு? எந்த துவைத்தத்தை பார்க்கிறீங்களோ அந்த துவைத்தம் போய் அப்படின்னு வைத்தத்தை பார்க்கறதுல தீர்மானம் பண்ணிடும். பிறகு ஜீவன் எனக்கூடிய இருக்கானே அத்வைதம் எப்படி வந்திருக்கு? பிரம்மத்தில் வேற ஜீவன் வேற, ஜீவன் சாஸ்வத்தினால் பிரம்மத்தை அறிகிறான். இவ்வளவு இருக்கும் பொழுது அத்வைதம் என்னமா வந்திருக்கு? அப்ப ஜீவன்கிறவன் பிறக்கவே இல்லப்பா, இருக்கிறத பிரம்மன் தான் அத்வைத பிரகரணத்தை முடிச்சுப்போம். என்ன ஆயிடுது, ஜட பதார்த்தங்கள்லாம் மித்யாபூதமா இருக்கிறதுனால பிரம்மாத்வைதத்துக்கு விரோதம் இல்லை, சேதன பதார்த்தங்கள்லாம் பிரம்மமாவே இருக்கிறதுனால அத்வைதத்துக்கு விரோதம் இல்லை. ஆகையால் என்ன இருக்கு, சாந்தம் சிவம் அத்வைதம் துரியம், அது அப்படி நிக்கிறது. அதோட சொல்லியா, ஆனால் இந்த நிர்வாணம்ங்கிற ஒரு பதம் சொன்னதுமே பௌகார் சொல்லக்கூடியதான நிர்வாணத்தை தான் தாங்கள் சொல்றீங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தது இல்லையா. இந்த சந்தேகத்துக்கு போக்கடிக்கிறதுக்கு நாம என்ன பண்ண போறோம், அவன் என்னென்ன வார்த்தை சொல்றானோ அந்த வார்த்தையை வச்சு அவனை திரும்ப போறோம். அதற்காக என்ன பண்ண போறோம், அடுத்த பிரகரணத்தை ஆரம்பிக்கிறதுனால இந்த பிரகரணமானது கௌடபாதாச்சாரியால் ஆரம்பிக்கிறதா அதுக்கு வியாக்கியானம் பண்ற, அதனால சம்பந்தே த்விபதாம்பரம் அப்படின்னு ஆச்சாரிய நமஸ்காரம், அந்த குரு நமஸ்காரம் பண்ணி ஆரம்பிக்கிறான். இந்த இடத்துல குருன்னு வேற ஏதோ தனியாக தந்திருக்காரு, இன்ன கோத்திரத்துல பிறந்து இன்ன சூத்திரத்துல பிறந்து தாங்கள் எனக்கு குருவா இருக்கணும்னு வரிச்சு அவர் ஆஹா நான் இருக்கேன்னு சொல்லி ஒத்துண்டு இந்த குருவா பிரம்மந்தான் குரு. ஞானேன ஆகாச கல்பேன, ஆகாச கல்பமாக இருக்கிற ஞானத்தினால் ஈஷதர்த்தே கல்பச்சு பிரத்திய, ஆகாச கல்பேனா ஆகாசம் போன்றதான, ஆகாசம் போன்ற அறிவுன்னா என்ன சார் அர்த்தம்? குழந்தைலாம் உங்ககிட்ட எத்தனை பல்பம் இருக்கு, ரெண்டு கையும் உங்களுக்கு இவ்வளவு பல்பம் இருக்குங்க, அவ்வளவு இருக்கு. ஆகாச கல்பமாக ஞானம்னா என்ன அர்த்தம், ஆகாசத்துக்கு எப்படி தங்கு தடங்கள் இல்லாமல் எல்லா இடத்திலையும் எல்லா பதார்த்தத்தவர்களுக்கு சர்வ பதார்த்தமான ஞானம் இருக்கு, அவ்வளவுதான் அர்த்தம். ஆகாச கல்பேனா தர்மான் யோகோபமான, ஆகாச உபமிதமாக இருக்கக்கூடியதான தர்மங்களை யார் அறிஞ்சின்றிருக்காளோ, அஜ்ஞையா பின்னேன சம்புத்தா, எந்த ஆத்மாவானது கடபதாதிகள் பார்க்கும் பொழுது அதுக்கு அபின்னமாகவே அறியப்படுகிறதோ, சன்கடகா சன்படகா எந்த பொருள் இருக்கும் பொழுது இருக்கு இருக்கு என்று அறியப்படுகிறதோ, சம்பந்தே சிவதாம்பரம் அப்படிப்பட்டதான பிரம்மஸ்வரூபமான ஒரு ஆச்சாரியரை நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு முதல்ல போறது. இப்ப என்னத்தான் இந்த மூணு பிரகரணத்தில் நீங்க பேசியிருக்கிறது ரெண்டு லைன்ல சொல்ற, ஓம்கார நிர்ணய துவாரேனா, ஓம்கார நிர்ணயம் வழியாக ஆகமத பிரதிஜாதசிய சாஸ்திரத்தால சொல்லப்பட்டதார அத்வைதசிய பாக்கிய விஷய பேத வைதத்யாத்த சித்தசிய, ரெண்டாவது பிரகரணத்துல பாக்கிய விஷயங்கள் எல்லாம் பொய் என்று சொன்னதுனால புனா அத்வைதே அந்த அத்வைதத்தில் சாஸ்திர யுக்திபியாம் சாஸ்திரத்தினாலையும் யுக்தியினாலையும் சாட்சாத் நிர்தாரிதஸ்ய, சாட்சாத் இதுதான் அப்படி தீர்மானம் பண்ணப்பட்டதான ஏதத் ததுத்தமம் சத்தியம் இது உபதம் மாறக்கிறதா. ஒரே சென்டென்ஸ்ல மூணு பிரகரணத்துல நீங்க என்ன சொன்னீடோ அத்தனையும் வியாக்கியானம் சொல்லிவிட்டேன். முதல் பிரகரணத்துல ஆகமத ஆத்மாவ பிரதானம் சொன்னேள், ரெண்டாவது அதுக்கு துவைதம் வந்திருக்குன்னா துவைதத்துக்கு மித்யாத்வம் சொன்னேள், பிறகு அந்த அத்வைதத்துல சாஸ்திர யுக்திகள்னால இதுதான் எந்த பிரம்மம் எந்த தீர்மானம் பண்ணி புதமானம் பண்ணிவிட்டேள். ஆகையால் மூணு பிரகரணத்துல சொன்னது ஆச்சாரியால் ஒரு சட்டத்துல சொல்லிவிடுவார். அவருக்கு இஷ்டம் இருந்தால் நூறு பக்கமும் எழுத தெரியும், இல்ல குறைச்சலா குறைக்கணும்னா ஒரு சென்டென்ஸ்லயும் சொல்ல முடியும், பிரெவிட்டி அப்படின்னா மேக்சிமம் எக்ஸ்டென்ட்டும் சொல்ல முடியும், விஸ்தாரமாக சொல்லணும்னாலும் சொல்லலாம். ஒரு விவேக சூடாமணியோ அல்லது விசார சாகரமோ எடுத்துட்டோமே, ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களே ரொம்ப விஸ்தாரமா சொல்வார். அதே போல இங்க வந்து பார்த்தேன்ல எவ்வளவு சுருக்கமா சொல்ல முடியுமோ எல்லாத்தையும் சொல்லியே மாண்டோக்கிய பண்றதுல என்னையா இருக்க, இவ்வளவுதான். ஆதவுர அமத்த போவனாதிகமனம் அத்வ அமிருதா கந்தனம், ஒரு ஸ்லோகத்துல ராமாயணத்தை சொல்லுவா சொல்லிட்டான், அவ்வளவுதான் வேற வேற ஒண்ணு இல்ல. இதுக்கு 24,000 ஸ்லோகம் வச்சுண்டு, ஸ்லோகம் ஸ்லோகமா பார்த்து இந்த நியாயமா அந்த நியாயமானு பார்த்து சண்டை போட்டுண்டு, பாலியராமன் கொன்னது ரைட்டா தப்பா, சீதா தேவி அக்னி பிரவேசம் பண்ண வச்சது ரைட்டா தப்பா, இப்படி ஜென்மா முழுக்க கலிகாலம் வரைக்கும் இவன் சண்டை போட்டுட்டே இருக்கான் விவகாரம் என்ன, ஒரு ஸ்லோகத்துல முடிச்சுட்டு போயிட்டா விவகாரம். அதே மாதிரி சுருக்கமா சொல்லணும்னா சுருக்கமாகவும் சொல்ல தெரியணும், விஸ்தாரமாக சொல்லணும்னா விஸ்தாரமாகவும் சொல்ல தெரியணும், விஷயமும் இருக்கணும், அது அனாவசியமாகவும் பேசிவிட எங்க பாட்சிகாரத்தை அனுகிரகத்தில் தான் கிடைக்கும். அதனால அந்த பிறகு தஸ்ய ஏதஸ்ய இந்த ஆகமார்த்தஸ்ய அத்வைத தர்சனஸ்ய, ஆகமார்த்தத்துக்கு அத்வைத தர்சனத்துக்கு பிரதிபட்ச பூதா துவைதிக, பிரதிபட்ச பூதாளா இருக்கிற துவைதிகள் என்ன, வைநாசிகாத்த பௌத்தாளும் சேஷாம் அவளுக்கு அந்யோன்ய விரோதாது, இவன் அவனை வையறான் அவன் இவனை வையறான். கடைசியில் என்ன சொன்ன, பாக்குறவாளுக்கு தெரியாதுல நமக்கு ரெண்டு பேரும் தப்பு, எப்பவுமே நீங்க சண்டை போட்டேன்னா நீங்க உத்தரவு வைகிறீர்கள், அவன் உத்தரவு உங்களை வைகிறான். இப்ப ரெண்டா ஜன மூணாவது மனிதனுக்கு ரெண்டு பேரும் யோசிச்சு சொல்லதும் ஞானம் வரும். அவன் தான் கத்தன, இவன் ஏன் கத்தான்? இப்ப படிச்சவங்க இவன் கத்துனாமா? வேற என்னடா சொன்ன, ஒரு கத்துறதோ ஒரு கோபம் வரதோ என்ன? அவனுடைய நிலை தெரியாதனால எழுந்து அவன் தெரியாம இருக்கான். சின்ன குழந்தையா புரிஞ்சுக்க வேண்டியது புரிஞ்சுக்கல, அயல் கத்துறான். அவனோட நீங்க கத்தலாமா? நம்ம என்ன பண்ணணும், விஷயத்தை தெரிஞ்சவன் என்ன பண்ணணும்? சும்மா இருக்கலாம். குழந்தை ஏதோ தெரியாம வார்த்தை பேசுறது நம்ம வைரமா? அது அவ்வளவுதான் தெரியும். அதே விதமா நீங்களும் கோவிச்சுண்டா பிரயோஜனம் இல்லை. ஆகையால் அந்யோன்ய விரோதாது ராகத்வேஷாது கிளேஷாஸ்பதம் தர்சனம், என்னமோ ராகங்கள் துவேஷங்கள் அவித்யா அஸ்மிதா ராகம் துவேஷம் அபினிவேஷம் எத்தனை கிளேசங்கள், இப்படிப்பட்டதான தர்சனம் இது மித்யா தர்சனத்துவம் சூச்சிதம். இதெல்லாம் மித்யா தர்சனம்னு கீழே அத்வைத பிரகரணத்துல 17-18 ஸ்லோகங்கள்லாம் நான் சொல்லிவிட்டேன். மித்யா தர்சனம்னு கிளேச கிளேச அநாஸ்பதத்வாது, ஒரு விதமான கிளேச சம்பந்தமும் இல்லாத்தாலும் ஆத்மைகத்வ புத்திரேவா, இது ஒண்ணுதான் சம்யக் தர்சனத்வம் பிரதர்ஷ்யா. இந்த ஆத்மசத்தியானுபோதைதான் இந்த ஒரு தர்சனம் தான் சம்யக் தர்சனம் என்பதை சொல்லி அத்வைத தர்சனம் ஸ்தூயதே இத ஸ்தோத்திரம் பண்றோம். சதிக விஸ்தரேனா, இங்க அந்த இடத்துல அந்யோன்ய விருத்ததையா, இவன் சொல்றது அவன் தப்புங்கிறா, அவன் சொல்றது இவன் தப்புங்கிறா, விருத்ததையா அசம்யக் தர்சனத்வம் பிரதர்ஷ்ய, அவளுடைய தர்சனத்துல இவ்வளவு தோஷம் இருக்குன்னு காட்டி தத் பிரதிஷேதேனா, அது இல்லேன்னு சொல்லி அத்வைத தர்சன சித்தி, இந்த அத்வைத தர்சனம் தான் அத்வைதாத்ம ஞானம் தான் மிக சிறந்தது என்கிறது. அத்வைத தர்சன சித்தி உபதம் வர்த்தவ்யா ஆவீத நியாயேன, நடுவில் ஆவீத நியாயம், அவீத நியாயம்னு பாரிசேஷிய நியாயம்னு அர்த்தம். நாலதர் ஆல்டர்னேட்டிவ் ரூல்ட் அவுட், மிச்சம் எது இருக்கோ அதான் வசதி. இவைகளுக்குள்ள நாலு ஆன்சர் கொடுத்திருக்கேன் சார், மூணு ஆன்சர் தப்பு, மூணு ஆன்சர் தப்புன்னா கடைசியில் இருக்கிறது அது ஒண்ணுதான், அதான் ஆவி தன்யாயம். ஆவி தன்யாயேன அலாத சாந்தி ஆரம்பியதே, இப்படிப்பட்டதான அலாத சாந்தி பிரகரணமானது ஆரம்பிக்கப்படுகிறது. தத்ர அத்வைத தர்சன சம்பிரதாய கர்த்தோ அத்வைத ரூபேணைவ நமஸ்காரார்த்தா அயம் ஆத்ய ஸ்லோக, அத்வைத தர்சன சம்பிரதாயத்தை பண்ணினவருக்கு அத்வைத தர்சன சம்பிரதாயம் பண்ணி வச்சது வேதாந்த கருத் வேதவிதே வச்சாம், வேதாந்த கருத்து அவர் வேதாந்தத்தை இவர் பண்ணினார். வேதாந்தத்தை சாஸ்திரமே இருக்க பகவான் வந்து நான் பண்ணினேன்னு சொல்லலாமா? அப்ப வேதாந்தம் என்ன அர்த்தம்? வேதாந்த சம்பிரதாய கிருதித்யர்த்தா பாட்டிக்காரர், வேதாந்தத்தை பண்ணல, வேதாந்தம் வேதத்துல இருக்கு, ஆனா வேதாந்த சம்பிரதாய கர்த்தா. அதே விதமாக சம்பிரதாய கர்த்தா இருக்கக்கூடியதார பகவானையும் வேதாந்த சம்பிரதாயத்தை நமக்கு புரியும்படி பண்ணியதான ஆச்சாரியால் கௌடபாத ஆச்சாரியாளுக்கும் சேர்த்து ஒரு நமஸ்காரம் பண்றார். சம்பிரதாய கர்த்தோ அத்வைதஸ்ய அத்வைத ரூபேணைவ, அவரை எப்படி அத்வைத ரூபத்தினாலேயே நமஸ்காரார்த்தா அயம் ஆத்திய ஸ்லோக என்ன ஆச்சாரிய பூஜாஹி அபிப்ரேதார்த்த சித்தியர்த்தா இஷ்யதே சாஸ்திரம்பே, சாஸ்திரம் ஆரம்பிக்கிற காலத்தில் ஆச்சாரியனுடைய நமஸ்காரமானது ஆச்சாரியனுடைய பூஜையானது அபிப்ரேதார்த்த சித்தியர்த்தா, தாங்கள் எதை நினைத்துக் கொண்டிருக்கீழோ அது நிச்சயமாக கைகூடணும் என்பதற்காக. அதே விதமாக நாமும் எதை நினைக்கும் பொழுதும் முதல்ல ஆச்சாரியன் ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு ஆரம்பிச்சு விடையானால் அதோ ஜெயஷ்யாமி லோக ஆரபேகத்தின் தான் அப்படின்னு அதே விதமா எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சம்பிரதாயத்தை இங்க சொல்லியிருக்கார். இதுக்கு மேல இருக்கக்கூடியதான அலாத காந்தி பிரகரணம் நாளைக்கு, அடுத்த கிளாஸ் நாளைக்கு. ஓம் தென்னோ மிஸ்டர் சம்பரணோபமான் பராம்பரம் அலாத சாந்தியாக்கம் துரியமிதம் பிரகரணம் மாண்டோக்கியோபனிஷதி. தத்ர ஓங்காரண்ணயத்வாரேண ஆத்மனஹ ஸ்வரூபம் வக்தவ்யம் இதி க்ருத்வ ஆகம பிரதானம் பிரகரணம் பிரதமதஹ ப்ராரப்தம். தத்ர த்வைத பிரபஞ்ச சத்வே அத்வைதாக்கியம் பிரம்ம கதம் வா பவிதும் அர்ஹதி இதி சம்சயம் ஜாதே த்வைதஸ்ய நித்யாத்வ பிரதிபாதனம் அவசியகம் ஜாதம். அதஹ பஹுபிஹி யுக்தி விசேஷைஹி த்வைதஸ்ய நித்யாத்வம் சாதிதம் ஸ்வப்ன திருஷ்டாந்தேன திருஷ்யத்வாதி ஹேதுபிஹி ததனந்தரஞ்ச யுக்திபிஹி சாஸ்திரீய யுக்திபிஹி சாட்சாத் நிர்தாரிதஸ்ய ஆத்ம தத்துவஸ்ய ஏவ சத்யத்வம் நான்யஸ்ய இதி உபசம்ஹாரஹ அத்வைதாக்கே பிரகரணே திருதியே கிருதஹ ஆசீத். அந்தே கத்வா அதுனா ஏதாதிருச சாஸ்திரார்த்தஸ்ய பிரதிபட்ச பூதாஹ ஏ ஏ வாதாஹ த்வைதினஹ சந்தி வைநாசிகானாம் ச தேஷாம் ச அந்யோன்ய விரோதத்வாத் அசத்வம் வக்தவ்யம் இதி சதுரியம் பிரகரணம் ஆரப்யதே. யதி தேஷாம் வாதாந்தராணாம் அசத்வாதத்வம் ந பிரதிக்ன நிர்தாரியதே தாவத் பர்யந்தம் முமுட்சூணாம் அத்வைதவாதே தீவிர விஸ்வாசஹ நோத்பத்யேத. நிச்சய விஸ்வாசாபாவே தேஷாம் பிரவிருத்தி ந ஸ்யாதேவ. எதி பிரவிருத்தி அத்ர ந ஸ்யாத் கதாச்சித் விஷய ராகாதினா த்வைதேவி பிரவிருத்தி ஸ்யாத் தர்ஹி ஸ்ரேயோ மார்க்காத் தேஷாம் ப்ரம்ஸ ஸ்யாத் தன்மாபூதி கிருத்வா கிருபாளவஹ ஆச்சாரியஹ அத்வைதவாதே ஏவ சம்யக்த்வம் வ்யவஸ்தாபயந்தி ததர்த்தமேவ பரவாதானாம் தோஷவத்வம் கிஞ்சிதிவ பிரதர்சயந்தி தாவதேவ. தத்ர உபக்ரமே ஆச்சாரிய பூஜா அபிப்ரேதார்த்தா இஷ்யதே சாஸ்திராரம்பே இத்யுக்த்வா ஆச்சாரிய நமஸ்காரஹ அத்ர க்ரியதே தம் வந்தே த்விபதாம் வரம் இத்யனேன. விபதாம்பரம் மனுஷ்யேஷு ஸ்ரேஷ்டஹ சஹா இத்யத்ர ஆச்சாரியஹ ஸ்ரேஷ்ட தேவதாம் ச நமஸ்கரோதி. வியம் ஆச்சாரியம் இஷ்ட தேவதாம் ச நமஸ்கரோதி. அத்ர இஷ்ட தேவதா இத்யத்ர விபதாம்பரம் இத்யுக்தத்வாத் லோகானுக்கிரஹார்த்தம் பதரி க்ஷேத்ரே நரநாராயண ரூபேண ஏ தபஸ் தபஹ அனுஷ்டீயந்தே அனுதிஷ்டந்தி தம் நாராயணம் அதுவா நரம் வா அத்திர சுண்வந்தி இது கேஷாம் அபிப்ராய கேஷாம் இது அபிப்ராய யதா ததா வா பவது. அத்திர தம்பந்தே த்விபதாம்பரம் இது ஆச்சாரிய நமஸ்கார இஷ்ட தேவதா நமஸ்காரஸ்ய ஸ்லேஷ ரூபேண க்ரியதே. தத்ர ஆச்சாரியஸ்ய ஸ்வரூபம் வா இஷ்ட தேவதாயாஹ ஸ்வரூபம் வா அத்வைதாத்ம ஸ்வரூபமேவ. ஆச்சாரியஸ்ய இஷ்ட தேவதாயாஹ ப்ரஹ்மணஸ்ய பேரோ நாஸ்தி. இது கிருதா ஐக்கியானுசந்தான பூர்வகம் ஆச்சாரியம் மகீகரோதி பிரகிருத ஸ்லோகேன. தாசு ஸ்லோகஸ்ய அர்த்தம் அதுனா ஸ்வாமி திரட்டவ்யஹ அலாத சாந்தி
பிரகரணம்
விபதாம்பர நாராயண கதமிதி திருஷ்யம். முதல் ஸ்லோகம் அலாத சாந்தி பிரகரணம். இதுல ஓம்கார நிர்ணயம் வழியாக ஆத்ம தத்துவத்தை எடுத்து சொல்றதுங்கிறது முதல் பிரகரணத்துல ஆயிடுது. அங்கே சாந்தம் சிவம் அத்வைத்தம்னு வேற சொல்லியிருக்க. இந்த அத்வைத்தம் எனக்கூடியதான ஒரு தத்துவமானது துவைத்தமான பிரபஞ்சம் இருந்தா எல்லாம் ஒண்ணுன்னு சொன்னா எல்லாம் வெவ்வேறாக காணப்படுறது. நமக்கு உடம்பு வேற, வஸ்திரம் வேற, மனுஷன் வேற, நான் வேற, நீங்க வேறன்னு காணப்படக்கூடியதான துவைத்த பிரபஞ்சத்தில் இருக்கிற நாம் எல்லாம் பரம்பொருள் தான் என்கிறது எப்படி ஒத்துக்கொள்வது? அப்படின்னு ஒரு சந்தேகம் வர, அப்ப தாங்கள் பார்க்கக்கூடியதான ஆத்மாவை தவிர மற்ற பதார்த்தங்கள் எல்லாம் பொய். பொய்ன்னா அது இல்லைன்னு அர்த்தம் இல்ல, அது அகப்பட்டு கொண்டிருக்கே தவிர வசதா சாஸ்வதமா இல்லை அப்படிங்கிற ஒரு அம்சத்தை தீர்மானம் பண்ணிவிட்டார் ஸ்வப்ன திருஷ்டாந்தத்துல வைதர்த்திய பிரகரணத்துல. அதே மாதிரி ஆத்மாவுடைய ஸ்வரூபம் என்ன, ஆத்மாவை எப்படி நாம் அனுபவிக்கிறது எனக்கூடியதான ஒரு அம்சத்தை அடுத்ததாக ஒரு பிரகரணத்துல தீர்மானம் பண்ணினார். இது ரெண்டும் தீர்மானம் பண்ணின பிறகு இந்த அத்வைதவாதத்துக்கு பிரதிபட்சமாக இருக்கக்கூடியதான வாதங்கள் நியாய வைசேஷிக சாங்கிய யோகாதி தர்சனங்கள், அதே மாதிரி வைநாசிகாதி மதங்கள், அவைகள்லாம் இதுக்கு விரோதமா இருக்கிறதுனால அவைகளை இந்தந்த இடத்துல விரோதமா இருக்கு என்று காட்டணும். அப்படி காட்டாத போனால் லோகத்துல மனுஷர்கள் முமுட்சுக்களா இருக்கிறவ, அதுதான் உண்மையான வழியோ அப்படின்னு நினைத்து அதை பின்பற்றி அதனால் ஆத்ம தத்துவம் ஸ்ரேயசா இருக்கக்கூடியதான ஆத்ம தத்துவத்தை அடைய விடாமல் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவ எப்படியாவது நல்லமைய அடையணும் என்பதற்காக அவளுக்கு இதுதான் உண்மையான வழி என்று காண்பிக்கிறதுக்காக அவளுடைய வழியில தப்பு சொல்ல இருக்கிற தப்பை காட்ட வேண்டியதான சூழ்நிலை வந்து அந்த தப்பை எடுத்து சொல்லணுங்கிற அபிப்பிராயம் இல்ல. அத்வைத மதத்தில் இருக்காளுக்கு சாந்தி தாந்தி முக்கியம், இன்னொருத்தர் எடுத்து வெய்யப்படாது, எல்லாரையும் நல்லதுன்னு பார்க்கணும், சர்வ தரிசன அனிந்தனம் எந்த தர்சனத்தையும் வெய்யப்படாது அப்படின்னு இருந்த போதிலும் அவளுடைய மதத்துல இந்த தப்பு இருக்குன்னு எடுத்து காட்டாத போனால் ஸ்ரேயோ மார்க்கத்தை அனுசரிக்கக்கூடியதான முமுட்சுக்கள் அது உண்மை என்று நினைத்துண்டு அதை பின்பற்றி அதனால ஒரு கெடுதலை அடைஞ்சிருவாளோ நன்மையை அடையாமல் போயிடுவாளோ அப்படிங்கிற ஒரு தயவினால காட்ட வேண்டியதான ஒரு சூழ்நிலை அடுத்து வந்திருக்கு. அதுக்காகத்தான் மேல் கிரந்தமானது ஆரம்பிக்கிறது. அதுல தான் எடுத்துக்கொண்டதான காரியமான தனக்கு ஜெயம் வரணும் என்பதற்காக முதல்ல ஆச்சாரிய நமஸ்காரம் பண்றார். ஆச்சாரிய நமஸ்காரத்தோடைய இஷ்ட தேவதா நமஸ்காரமும் பண்ணிட்டு இருக்கார். அந்த ரெடி சிலேஷையோட பண்றார். சிலேஷன்னு சொன்னா ஒரு பதத்தை ரெண்டு அர்த்தமா சொல்றதுக்கு சிலேஷான்னு பேர். இப்ப நவான்னு சொன்னா புதுசுன்னு அர்த்தம், ஒன்பதுன்னு அர்த்தம். தசான்னு சொன்னா கடின்னு அர்த்தம், பத்துன்னு அர்த்தம். தசதி அப்படின்னு கடிக்கிறான்னு அர்த்தம், பத்துன்னு அர்த்தம். இப்படி சில பதங்களுக்கு இப்படியும் ஒரு அர்த்தம் உண்டு, அப்படி ஒரு அர்த்தம் உண்டு. அப்படி சிலேஷையாக சொல்லணும். அப்படி என்ன சொல்லாமல் சொன்னா அது காவியத்துக்கு அழகு, எதுக்கு நேரா சொல்றத விட கொஞ்சம் மறைமுகமாக சொன்னா அது ஒரு அழகு. அப்படியே தன்னுடைய ஆச்சாரியனும் நமஸ்காரம் பண்ணணும், இஷ்ட தேவதையும் நமஸ்காரம் பண்ணணும். இவைகள் ரெண்டுக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடியதான யாரு ஒரு சுத்த பிரம்மம் இருக்கோ அதையும் நமஸ்காரம். சுத்த பிரம்மத்திலும் நமஸ்காரிய நமஸ்காரத்திலும் பாவம் கிடையாது. ஏன்னா நானே பிரம்மம்னு யாரு யாருக்கு நமஸ்காரம் பண்றது? இருந்த போதிலும் அதை எப்பொழுதும் சந்தத சிந்தனம்னு இருக்கணும், அதான் அதுக்கு நமஸ்காரம். அதையும் அப்படி தனக்கும் ஆச்சாரியனுக்கும் இஷ்ட தேவதைக்கும் சுத்த பிரம்மத்துக்கும் வித்தியாசம் இல்லை எனக்கூடியதான ஐக்கியானுபந்தான பூர்வகமாக இந்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். அதுல முதல் ஸ்லோகம் ஞானேன ஆகாச கல்பேன தர்மான் யோகனோபமான் நியாய் ஞேயா பின்னேன சம்புத்த சம்பந்தே திபதாம்பரம் அப்படின்னு தம் வந்தே திபதாம்பரம். திபதாம்பரம் ரெண்டு பாதங்கள் இருக்கக்கூடியதான மனுஷியாள், அவாழத்துல வசதியானவர் மனுஷ்ய சிரேஷ்டர் புருஷோத்தமன் அவருக்கு நமஸ்காரம் பண்ணணும் அப்படி. தம் வந்தே திபதாம்பரம்னா புருஷோத்தமாக இருக்கக்கூடியதான கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம்னு ஒரு அர்த்தம். இல்ல சம்பந்தே திபதாம்பரம் மனுஷியாளுக்கெல்லாம் சிரேஷ்டமா இருக்கக்கூடியதான நாராயணாசிரமத்தில் இருக்கக்கூடியதான நரநாராயணருக்கு நமஸ்காரம். ஏன் இப்படி சொல்லின்றார்கள்? தான் எந்த கிரந்தத்தை வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்காரோ அந்த கிரந்தமானது தன்னுடைய பரமகுருனால செய்யப்பட்டது. தன்னுடைய பரமகுருவுக்கு பரமகுருவா இருக்கக்கூடியவர் அவர் யாரு? நாராயணன். அங்க நர நாராயணாளாக பத்ரிகாசிரமத்தில் இருக்கிறார். அவள்கிட்ட சுகஸ்வாமி போயிட்டு கொஞ்ச நாள் வேதாந்தம் பாச்சதாக மகாபாரதத்துல மோட்ச திரும்ப பருவாங்க. சுகஸ்வாமி நாராயணர்கிட்ட கொஞ்ச நாள் இருந்ததாகவும் அவர்கிட்ட எல்லாத்தையும் வாசிச்சதாகவும் அதனால அவருடைய பரமகுரு அப்படிப்பட்டதான அவரிடத்துல தன்னுடைய பரமகுரு கிரந்தத்தை எழுதினப்ப அவருடைய பரமகுருவா அனுசந்தானம் பண்றார் அப்படிங்கிற அபிப்பிராயத்தில் சம்பந்தே துகதாம்பரம் அப்படின்னு வியாக்கியான காரணம் மோட்சதர்மா பர்வாவில் இருக்கக்கூடிய அம்சத்தை எடுத்துட்டு அப்படியும் வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்க. அதுக்கு முக்கியமான அர்த்தம் யாரு? முக்கியமான அர்த்தம் பிரம்மத்தை சொல்றது. ஏன் ஞானேன ஆகாச கல்பேன, ஆகாச கல்பமான ஞானத்தினால். கல்பம்னு ஆகாசம் போன்ற, ஆகாசம் எவ்வளவு பெருசு இருக்கு, எவ்வளவு நித்தியமா இருக்கு, அப்படி ஞானம் இருக்கு. ஏதோ கொஞ்சம் நஞ்சம் ஞானம் கிடையாது. நமக்கெல்லாம் கொஞ்சம் அறிவு வந்தாலே போறோம், நான் தான் எனக்கு சமானம் உண்டா அப்படின்னு லோகத்துல ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறார் தன்னை கேட்டான். ஆனா இங்க ஞானம் எப்படி இருக்கியா, ஆகாசம் எப்படி இருக்கு?